வணக்கம் அன்பு நேயர்களே, இது நியூசிலாந்து தமிழ்ச் சங்கத்தினரின் தமிழ் தென்றல் வானொலி. இன்றைய நாளும் இனிவரும் காலங்களும் அனைத்து தமிழர்களுக்கும் நன்றே அமையட்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சிக்குள்
செல்கிறோம்.
வணக்கம் நேயர்களே, நியூசிலாந்து தமிழ் தென்றல் வானொலி உங்கள் அனைவருக்கும் வணக்கத்துடன் விடைபெறப் போகும் 2017 ஆண்டின் இறுதி நாளில் தனது ஒலிபரப்பை நிகழ்த்திக் கொண்டிருக்கின்றது. இன்று டிசம்பர் மாதம் 31 திகதி, 2017 இறுதி நாள். நாளை விடியலின் போது 2018 முதல் நாள் நம்முன்னே விரிந்து கிடக்கும். நாங்கள் இந்த வருடத்தில் செய்த செயல்கள் அனைத்தையும் மீட்டு பார்க்க வேண்டிய ஒரு நாள் இன்று. ஒருவேளை இந்த நாள் தமிழ்த்தென்றல் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் இவற்றை நான் சொல்வது சற்று அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு நிகழ்ச்சியாக கூட இது இருக்கலாம். ஏனென்றால் இந்த வருடத்தின் முழுக்க, இந்த 2017 ஆண்டு முழுக்க தமிழ்த்தென்றல் வானொலியில் என்ன நிகழ்ச்சிகள் சென்றன என்று இடைமீட்டி பார்ப்பது அது என்னால் கூட முடியாத ஒரு காரியம்தான். என்னிடம் பல ஒலி சேமிப்புகள் இருந்தாலும் அவ்வளவையும் சேமித்து பார்க்கும்போது அது ஒரு ஒவ்வொரு அரைமணித்தியாலங்களும் 52 கிழமைகளுக்கு நீண்டு செல்லும் போது கிட்டத்தட்ட ஒரு 27 மணித்தியால நிகழ்ச்சியை இந்த வானொலி உங்களுக்கு தந்திருக்கின்றது. அவற்றால் நன்மையோ தீமையோ அல்லது நீங்கள் ஏதாவது பயனடைந்தீர்களோ, சிலர் கேட்டிருக்கலாம், பலர் கேட்காமல் கூட இருக்கலாம். சமூக வானொலிகள் எதை செய்யலாம் என்ற ஒரு விமர்சனத்தை யாரும் முன்வைப்பதில்லை. அநேகமாக மிக குறைந்தவர்களே இந்த வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். இனி இந்த வானொலியில் இருந்து நாம் பெறக்கூடியது என்ன? அநேகமாக என்னால் சிந்திக்க முடிந்த ஒன்றே ஒன்று, எங்கிருந்தோ எடுத்து எதையெல்லாமோ எடிட் பண்ணி வானொலிகளுக்குள் தெளித்து அதை உங்கள் செவிகளுக்கு தந்திருக்கின்றோம். நாங்கள் மட்டுமல்ல, ஏனைய சமூக வானொலிகளுக்கும் இந்த கடந்து செல்லும் 2017 விடை கொடுக்க காத்திருக்கின்றது. ஆனாலும் இந்த நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் வரப்போகின்ற புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தமிழ்த்தென்றல் தெரிவித்துக் கொள்கின்றது.
இன்றைய பொன்மொழிகள் வழங்குபவர் திருமதி புஷ்பராணி நடராஜா அவர்கள்.
தமிழ் சென்ற நேயர்களுக்கு வணக்கம். பொது வாழ்வு என்பது பிறர்க்கு செய்யும் சூழுதான். தன்னை தானே அர்ப்பணித்துக் கொண்டு பிறர்க்கு உண்மையில் சேவை பெறுவதால் கிடைக்கும் அதிகாரம் ஒருவனை உயர்த்தும், மேன்மைப்படுத்தும். அதிகப்படியான வாக்குகளால் கிடைக்கும் அதிகாரம் என்பது ஒரு மாயை. அந்த விலையில் விழாமல் இருக்க வேண்டும். ஒவ்வொருவரையும் விழாமல் காப்பது நம்பிக்கை. இந்த நம்பிக்கையில்தான் காந்தி அடிகளுக்கு மிகுந்த நம்பிக்கை இருந்தது. ஆண்டவனென்று ஒருங்கி விலகும் வாழ்க்கையால் ஒரு பயனும் இல்லை. அப்படிப்பட்ட வாழ்க்கையில் பல நிம்மதியமோ சந்தோஷமோ ஏற்படாது. எந்த நியதியில் நம்பிக்கை கொள்ளாமல் முழு வாழ்க்கை வாழ முடியாது. எனது அனுபவம் இதுதான் எனக்கு கட்டுப்படுத்தி இருக்கிறது என்கிறார் காந்தி அடிகள். நன்றி, வணக்கம்.
தென்றல் காற்று பருவ மங்கையோ தென்னங்கீற்று, பாடும் போது நான் தென்றல் காற்று பருவ மங்கையோ தென்னங்கீற்று, நான் வரும்போது ஆயிரம் பாடல் பாட வந்ததென்ன, நெஞ்சம் ஆசை கொண்டதென்ன, பாடும் போது நான் தென்றல் காற்று பருவ மங்கையோ தென்னங்கீற்று.
பொங்கல் திருநாள் 2018 தை மாதம் 21ஆம் தேதி நியூசிலாந்து தமிழ்ச் சங்கத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மவுண்ட் ஏடன் வார் மெமோரியல் ஹாலில் 2018 தை மாதம் 21ஆம் தேதி காலை பொங்கல் திருநாள் கொண்டாட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. அன்றைய தினம் அனைத்து தமிழர்களும் அந்த நிகழ்வில் பங்கு கொண்டு பொங்கல் திருநாள் கொண்டாட்டத்தில் கலந்து யாவரும் மகிழும்படி கேட்டுக்கொள்கின்றார்கள் நியூசிலாந்து தமிழ்ச் சங்கத்தினர். அன்றைய தினம் பொங்கல், மேலதிகமான சிற்றுண்டி வகைகள் அனைத்தும் உங்களுக்கு வழங்கப்பட இருக்கின்றது என்பதையும் நியூசிலாந்து தமிழ்ச் சங்கம் தெரிவித்துக் கொள்கின்றது. இலக்கிய சாரம் வழங்குபவர் வைத்திய கலாநிதி ராசநாதன் அவர்கள்.
அன்பு நெஞ்சங்களே, அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். எந்த ஒரு பொருளுமே நம்ம கிட்ட இருக்கிற போது அதனுடைய அருமை நமக்கு தெரியறதில்ல. நேரம்னு ஒண்ணு இருக்கு, இப்ப நம்ம கிட்ட இருக்கிறது நேரம். காலையில எந்திரிக்கிறோம், 6 மணிக்கு எந்திரிக்க போல 5 மணிக்கு எந்திரிக்கலாம், பனி நாடுகள்ல முடியாது. 7 மணிக்கு எந்திரிக்கிறதுக்கு போல ஒரு 6:30 எந்திரிக்கலாம், ஒரு அரை மணி நேரம். இந்த அரை மணி நேரம் உங்க கையில தான் இருக்கு. ஆனா அது கையில இருக்கிற போது அதோட அருமை தெரியுதா? தெரியல. எதுவுமே இழந்ததுக்கு அப்புறம் தான் அந்த அருமை தெரியுது. நான் முன்னே கூட சொல்லியிருக்கிறேன், நமக்கு பல் இருக்கு, 32 பல் இருக்கணும். இந்த 32 பல்ல ஒரு பல்லு போயிடுச்சுன்னு வச்சுங்க, போனதுக்கு அப்புறம் அதே நினைப்பா இருக்கும். பல்லு 32 இருந்தது, 32 பல்ல பத்தி யாரா நினைச்சிருக்கிறமா? இருக்கிற வரைக்கும் அருமை தெரிஞ்சதா? ஒரு பல்லு கிழ வந்தா நாக்கு அங்கேயே தொழாவிக்கிட்டே இருக்கும். இங்கதானே ஒரு பல்லு இருந்தது, இங்கதானே ஒரு பல்லு இருந்தது, இங்கதானே வச்சுட்டேன் காணுமே தேடிக்கிட்டே இருக்கிற மாதிரி நாக்கு போய் போய் தொட்டுக்கிட்டே இருக்கும். அது ஒரு தடவை பட்டா அறிவு அவ்வளவுதானே, இல்ல பல்லு அங்க இல்ல, நாக்கு போய் இப்படி தொழாவிக்கிட்டே இருக்கும். இருக்கிற போது என்னைக்காவது அந்த நாக்கு போய் அந்த தொட்டு பார்த்துச்சா, பல்லே இருக்கிறியான்னு கேட்டுச்சா? இல்ல. கையில இருக்கிற போது அவனுடைய அருமை தெரியல, போயிடுச்சு அப்புறம் தெரியுது. இளமை அப்படிதான், ஆரோக்கியம் அப்படிதான், உடல் நமக்கு வாய்த்த கருவிகளிலேயே கைவசம் இருக்கிற உயர்ந்த கருவி உடல். ஏன்னு தெரியல, பல பேருக்கு உடம்பினுடைய அருமையே தெரியல. உலகத்து மனுஷங்க ரெண்டா பிரிக்கிறான், ரெண்டு குரூப். என்ன, எப்பவுமே உடம்ப பத்தி யோசிக்கிறதுக்கு ஒரு குரூப், கை குடையுது, கால் குடையுது, நான் வந்து ஆப்பிள் தோல் எடுத்து சேர்த்தா மூஞ்சி பல பலன்னு இருக்கும், அப்புறம் வந்து உடம்புல தோல் மினுமினுப்பா வரதுக்கு தக்காளி ஜூஸ் குடிக்கலாம், அப்படி இப்படி கால்சியம் சேர்றதுக்காக பால் சாப்பிட்டு ஆகணும். எந்நேரமும் 24 hours உடம்ப பத்தியே சிந்தனை. இப்ப தொலைக்காட்சியில விளம்பரம் எல்லாம் பாருங்க, முகத்துல பருவம் வந்ததுன்னா அது பெரிய விஷயம், அதுக்கு என்ன தப்பு அப்புன்னு அப்பலான்னு சொல்லி அதுக்காக வந்து போய் தேடி வாங்கி முகத்துல போட்டுக்கிறது பெரிய விஷயம். 24 hours என்னன்னா தன்னை பத்தியே, அந்த உடம்ப பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்காரு. இன்னொரு குரூப் இருக்கு, என்னன்னா உடம்ப பத்தியே கவலைப்படாது, உடம்பு துளி கூட மதிக்கிறதே இல்ல. இட் இஸ் அ ஒண்டர்ஃபுல், இட் இஸ் அ ஒண்டர்ஃபுல் இன்ஸ்ட்ருமெண்ட், விலை மதிக்க முடியாத ஒரு கருவி. அருமை தெரியலையே, அதை பாதுகாக்க வேணுங்கிற உணர்வு இல்லையே. திருமந்திரத்துல ஒரு வார்த்தை வரும், யார் சொல்றா? திருமூலர் சொல்றார். என்ன சொல்றாரு? உடம்பை முன்னம் இழுக்கென்று இருந்தேன் அப்படிங்கிறார். இது வந்து ரொம்ப ரிலீஜியஸா பேசுற எல்லாரும் யோசிக்க வேண்டிய விஷயம். நம்ம ஊர்ல சில சாமியார்கள் உடம்பு அழியக்கூடியது, அனித்தியமானது, அழிய போகிற உடம்பை பற்றி பெரிதாக கவலைப்படாதீர்கள், உடம்பு அழியக்கூடியது அல்லவா அப்படின்னு ரொம்ப அசட்டுத்தனமான பேச்சு. அவங்களுக்கு உண்மையிலேயே ஞானத்தினுடைய ஆரம்ப சுருதியே தெரியலன்னு அர்த்தம். உடம்பில் இருந்துதான் ஞானமே முதலில் பிறக்கிறது. நீங்க உபனிஷத்துல ஒரு வார்த்தை பாருங்க, பிரகத்தாரண்ய உபனிஷதம்னு பேர், பிரகத்தாரண்ய உபனிஷதம். அதை சொல்றான், எல்லா செயல்களும் உடலை சார்ந்தது. நீங்க என்ன செயல் செஞ்சாலும் செயலுக்கு பின்னால என்ன இருக்கு? இப்ப நான் ஒரு பேனாவை எடுக்கிறேன், கையால் எடுக்கிறேன், புஸ்தகத்தை எடுத்து படிக்கிறேன், நடக்கிறேன், கோயிலுக்கு போறேன், பூ எடுத்து சாமிக்கு போடுறேன், எல்லாம் உடம்பு சார்ந்தது தானே. அவன் சொல்றான் பாருங்க, என்ன அழகான வார்த்தை, பிரகத்தாரண்ய உபனிஷதம், எல்லா செயல்களும் உடலை சார்ந்தது, எல்லா செயல்களுக்கும் உடல் பின்புறத்தில் இருக்கிறது. செயல்களுக்கு பின்னால் எது பலமா நிக்கிறது? உடல். அடுத்த வார்த்தை தான் டாப், செயல்களுக்கு பின்னால் உடல் நிற்கிறது, உடலுக்கு பின்னால் கடவுள் நிற்கிறது. இப்ப நீங்க ஒன்னா விலகிட்டு போனாதான் கண்டுபிடிக்க முடியும், கடவுளை கண்டுபிடிக்கணும் இல்ல. எல்லா செயல்களுக்கும் பின்னாலும் உடல் நிற்கிறது, உடலுக்கு பின்னால் கடவுள் நிற்கிறது. எனவே கடவுளை உணர வேண்டும் என்றால் உடலை பாதுகாப்பாக வைத்திரு. பல சாமியார் தப்பா சொல்லி கொடுக்கிறான், உடம்பு அழியக்கூடியது, உடம்பை பாதுகாக்காது, உடம்பு என்றைக்கு இருந்தா சொல்லிவிட்டு அவன் ஆலிசா அப்படிங்கிறான். அவன் சாப்பாடுலாம் பிரமாதமா தான் சாப்பிடுறான், ஆனா சொல்லும் போது மட்டும் நமக்கு சொல்றான், உடம்பு அனித்தியமானது, இது மாயை, அழியக்கூடியது, இல்லாமல் போகக்கூடியது, இந்த உடம்பையா நீங்கள் பேணி பாதுகாக்கிறீர்கள்? புருடா, உடம்பு பேணத்தக்கது, உடம்பை முன்னம் இழுக்கென்று இருந்தேன். அதே திருமூலர் பின்னாடி பாடுறார், என்ன, உடம்பை இருந்து ஓம்புகின்றேனே, நாவ் ஐ ப்ரிசர்வ் இட், நான் அதை பாதுகாக்கிறேன், நான் அதை கவனமாக இப்போது வைத்திருக்கிறேன். எவ்வளவு பெரிய விஷயம் இந்த உடம்பு. இந்த குங்ஃபு எத்தனை மாதிரி கலைகள்லாம் வந்திருக்கு, எல்லாம் யாரு கண்டுபிடிச்சா? சாமியார் கண்டுபிடிச்சது, காட்டுல வாழ்ந்த சாமியார் கண்டுபிடிச்சது. சரி, இந்தியாவில சித்த வைத்தியம்னு ஒண்ணு உண்டாச்சே, யாரு கண்டுபிடிச்சது? சித்தர்கள் கண்டுபிடிச்சது. காயகல்பம்ங்கிற மருந்து, அப்புறம் வந்து பலவிதமான மூலிகைகள் உடம்ப வந்து இளமையா வச்சிருக்கிறது, பசி இல்லாம வச்சிருக்கிறது, நோய் இல்லாம வச்சிருக்கிறது, சித்தர்கள் கண்டுபிடிச்சாங்க. சித்தருடைய நோக்கம் கடவுளை உணர்வது தானே. சித்த வைத்தியம்னே ஒண்ணு எப்படி டெவலப் ஆச்சு, ஏன் உண்டாச்சு, அகத்தியர் மருத்துவ முறை எல்லாம் எப்படி உண்டாச்சுன்னா, அவங்க என்ன சொல்றாங்க, உடம்பு நோய்வாய்ப்பட்டு அழிஞ்சுகிட்டே இருந்தா கடவுளை பத்தி நீ எப்ப யோசிப்ப? எப்பவும் தலைவலின்னா, தலைவலிதான் பெருசா தெரியுமே, உடைய சாமியா தெரியும், 24 hours ஒரு சைட் வலிக்குது சார், தலை வலிக்குன்னா சாமியாவது வெண்டைக்காய் வலியே தாங்க முடியல, அதே கவனமா இருப்பா. சித்த வைத்தியம் எப்படி உண்டாச்சு? சித்தர்கள் உடம்பை பேணுவதற்கான மருத்துவ முறைகளை கொடுத்தாங்க. நீ என்னென்னதான் சாப்பிடலாம், இன்னொன்னு சாப்பிடக்கூடாது, உணவு இப்படி வச்சுக்கணும், உன் உடல் இப்படி இருக்கு. இதே மாதிரிதான் புத்த மத குருமார்கள் கண்டுபிடிச்சாதான் கராத்தே, குங்ஃபு, இது எல்லாமே. எதுக்காக? அவங்க வந்து கடவுள் நம்பிக்கை கூட இல்லாதவங்க, பட் மெய்யுணர்வு தான் என்னன்னு உட்கார்ந்து மெடிடேட் பண்றாங்க, தியானம் பண்றாங்க. உடம்பு உட்காரணுமே, ரெண்டு மணி நேரம் உட்காந்தோட உடம்பு சூடாயிடுச்சு சார் அப்படின்னா மேற்கொண்டு உட்கார முடியுமா? நல்ல தெரிஞ்சுக்கங்க, ஞானிகளும் சமய தலைவர்களும் தான் உடம்பை பாதுகாக்கும் உபாயங்களையே உலகத்துக்கு வழங்கியிருக்கிறார்கள். சித்தர்கள், புத்த மதகுருமார்கள், இவங்கதான் உடம்பு வழியான பல மருந்துகள் அல்லது உடம்பு வழியான பல கலைகள். காட்டுல உட்காந்து மெடிடேட் பண்றான், புலி வந்துட்டா, புலிய விரட்டுறதுக்கு உரிய ஒரு ஒரு சண்டை முயற்சியை புத்த குரு கத்து வச்சிருக்கிறார். நீங்க இறைவனை உணரணும், மெய் உணர்வு போகணும், மரத்தில் உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, புலி வந்துருச்சு, புலி டிஃபன் சாப்பிட்டு போயிட்டா, புலியை தட்டி வெளியே அனுப்ப வேண்டாமா? ஒரு விரல் முனில ஒரு அடி, புலிய கரெக்டா ஒரு நரம்பு அடிச்சா புலி ஒண்ணு கிட்டக்கவே வராது. இதெல்லாம் என்னன்னா உடம்பை பாதுகாக்கிற முறையை ஞானிகள் யோசித்து வைத்திருக்கிறார்கள். உடம்பை பற்றி நாம கொஞ்சம் விழிப்பா இருக்கணும். உடல் பற்றிய பிரஜை பல பேருக்கு இல்லை, அதனால உடலை பற்றிய சிந்தனை ரொம்ப ரொம்ப அவசியமானது. இப்ப இப்படி யோசிச்சு பார்ப்போம், இது நான் ஏதோ புத்த மதம் இந்தியாவில் இருக்கிற இந்த மதம் மட்டுமே சொல்லுதுன்னு நினைக்கிறேன். நபிகள் நாயகம் சல்லல்லாஹோ சல்லம்மா நபிகள் நாயகம் அவர்கள் பேசுகிற போது அருள்முறையில சொல்லுகிறார்கள், உன் உடம்புக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய். அவங்க எப்பவுமே சிம்பிளா சொல்லுவாங்க. இந்த மூடு மந்திரமான வார்த்தையெல்லாம் பயன்படுத்துற வழக்கம் நபிகள் பெருமகனாருக்கு வழக்கம் கிடையாது, ஸ்ட்ரைட்டா டெலிவரி. அவர்கிட்ட சொல்லுவாங்க, உன் உடம்புக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய். அண்ணன் எக்ஸாம்பிள், கண்களுக்கு செய்ய வேண்டியவற்றை தவறாமல் செய். நீ கண்ணை பாதுகாத்துக்கணும், அது என்ன, நமக்கு கடவுள் தானே முக்கியம், கண்ணா முக்கியம், கண்ணை விட்டுறாத, கண்களுக்கு செய்ய வேண்டியவற்றை தவறாமல் செய். இது நபிகள் பெருமகனாருடைய திருவாக்கு. போதுமா? இப்ப நான் ஒரு கருத்தை சொல்றேன், ஏன் உடம்ப பாதுகாக்கணும்னு. வெளியில இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு பிரபஞ்சம்னு பேரு. இது என்ன, பஞ்சபூதங்களால ஆனது. என்ன பஞ்சபூதங்கள்? நிலம் இருக்கு, நீர் இருக்கு, காற்று இருக்கு, நெருப்பு இருக்கு, ஆகாயம் இருக்கு. இது அஞ்சு சேர்ந்தா வெளியே உண்டாயிருக்கு, இது அஞ்சுன்னா உங்களுக்குள்ளே இருக்கு. அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது, பிண்டத்தில் உள்ளது அண்டத்தில் உள்ளது. நீங்க பிரபஞ்சத்தினுடைய ரகசியங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும்னா அங்க இருக்கிற அஞ்சை எப்படி கண்டுபிடிப்பீங்க? இங்க இருக்கிற அஞ்சையும் பர்ஃபெக்டா வச்சுக்கிட்டா தான் அங்க இருக்கிற அஞ்ச கண்டுபிடிக்க முடியும். இது ரிமோட் மாதிரி, வெளியில என்னென்ன இருக்கோ அவ்வளவு உங்களுக்குள்ள இருக்கு, அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உண்டு. அப்ப நீங்க உங்களுக்குள்ளேயே ட்ரேஸ் அவுட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டா வெளில இருக்கிறத ஈஸியா கண்டுபிடிக்கலாம். இந்த அண்டத்துல போய் கண்டுபிடிக்கிற வெளியே போக வேண்டிய அவசியமே இல்லை, உங்களுக்குள்ளேயே கண்டுபிடிச்சிடலாம். இப்ப பாத்துங்க எப்படி இருக்கு, காது இருக்கு இல்லையா? ஆமா, அதுக்கு உள்ள காலியா ஒரு இடம் இருக்கு இல்லையா? அழுக்கு அடைக்காம இருந்தா காதுக்குள்ள காலியா ஒரு இடம் இருக்கு இல்லையா? அந்த இடத்துக்கு என்ன பேர்? ஆகாசம். ஆகாசத்தான் ஒலி தங்க முடியும், ஆகாசத்தான் ஒலி நிக்க முடியும். இந்த காதுக்குள்ள இருக்கிற காலி இடம் ஆகாசம். அப்புறம் அப்ப வானம் இருக்கு. சரி, மூச்சு வழியா காத்து விடுறோமா? காத்து இருக்கு. நம்ம வயிற்றுல ஒரு நெருப்பு இருக்கா? நெருப்பு இருக்கு. காத்து, காத்து, மூக்கு, ஆகாசம், நெருப்பு. வாயில எப்போ எச்சல் இருக்கு? தண்ணி ஊறிக்கிட்டே இருக்குல்ல, நீர், நீர் இருக்கு. உடம்பு முழுக்க மண் இருக்கு இல்லையா? மண், நிலம், நீர், காற்று, நெருப்பு. உள்ளேயும் அஞ்சு பூதம் இருக்கு, வெளியிலயும் அஞ்சு பூதம் இருக்கு. இப்ப புரிஞ்சுக்குவோம், ஏன் இந்த உடம்ப பாதுகாக்கணும்னா, பிரபஞ்சத்தின் பெரிய ரகசியங்களை நீங்கள் புரிந்து கொள்ள விரும்பினால், ஆன்மீக பயணம் மேற்கொள்ள விரும்பினால், ஞானத்துக்கு உரிய புரிதல் உங்களுக்கு நிகழ வேண்டும் என்று விரும்பினால், பிரபஞ்சத்தை புரிந்து கொள்ள விரும்புகிறவர்கள் தன்னை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளதால் அண்டத்தை பற்றிய அறிவு வர வேண்டும் என்றால் பிண்டத்தை பேணி பாதுகாக்க வேண்டும். அதனால சொன்னார், உடம்பார் அழியின் உயிரார் அழிவர். உடம்பை முன்னம் இழுக்கென்று இருந்த திருமூலர் இப்போது இருந்து ஒம்புகின்றார். எனவே உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் என்று உடம்பை பேணி பாதுகாக்க வேண்டும். உடம்பு பற்றி இன்னொரு செய்தி சொல்ல வேண்டியிருக்கு, பிறகு சொல்றேன்.
பொங்கல் திருநாள் 2018 தை மாதம் 21ஆம் தேதி நியூசிலாந்து தமிழ்ச் சங்கத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மவுண்ட் ஏடன் வோ மெமோரியல் ஹாலில் 2018 தை மாதம் 21ஆம் தேதி காலை பொங்கல் திருநாள் கொண்டாட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. அன்றைய தினம் அனைத்து தமிழர்களும் அந்த நிகழ்வில் பங்கு கொண்டு பொங்கல் திருநாள் கொண்டாட்டத்தில் கலந்து யாவரும் மகிழும்படி கேட்டுக்கொள்கின்றார்கள் நியூசிலாந்து தமிழ்ச் சங்கத்தினர். அன்றைய தினம் பொங்கல் மேலதிகமான சிற்றுண்டி வகைகள் அனைத்தும் உங்களுக்கு வழங்கப்பட இருக்கின்றது என்பதையும் நியூசிலாந்து தமிழ்ச்சங்கம் தெரிவித்துக் கொள்கின்றது.
புதிய புத்தகமே உன்னை புரட்டி பார்க்கும் புலவன் நான், பொதிகை வளர்ந்த செந்தமிழே உன்னை பாட்டில் வடிக்கும் கவிஞன் நான்.
பொங்கல் திருநாள் 2018 தை மாதம் 21ஆம் தேதி நியூசிலாந்து தமிழ்ச் சங்கத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மவுண்ட் ஏடன் வார் மெமோரியல் ஹாலில் 2018 தை மாதம் 21ஆம் தேதி காலை பொங்கல் திருநாள் கொண்டாட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. அன்றைய தினம் அனைத்து தமிழர்களும் அந்த நிகழ்வில் பங்கு கொண்டு பொங்கல் திருநாள் கொண்டாட்டத்தில் கலந்து யாவரும் மகிழும்படி கேட்டுக்கொள்கின்றார்கள் நியூசிலாந்து தமிழ்ச் சங்கத்தினர். அன்றைய தினம் பொங்கல் மேலதிகமான சிற்றுண்டி வகைகள் அனைத்தும் உங்களுக்கு வழங்கப்பட இருக்கின்றது என்பதையும் நியூசிலாந்து தமிழ்ச்சங்கம் தெரிவித்துக் கொள்கின்றது.
நேயர்கள், அடுத்ததாக கேட்க இருப்பது
ஊரத் தெரிஞ்சுக்கிட்டே உலகம் புரிஞ்சுக்கிட்டே கண்மணி கண்மணி.
ஹலோ தம்பி, கேட்டியே சமாச்சாரத்தை. நான் போன கிழமை சொன்னான் இந்த பாக்ஸிங் டேக்கு போயிட்டு வந்து உனக்கு சில விஷயங்கள் சொல்லுவேன் என்று. ஞாபகம் இருக்கேன், ஞாபகம் இல்லையா? அதுதானேடாப்பா, நாங்கள் சொல்றத நீங்கள் காதில் வாங்குற மாதிரி கேப்பியல் பிறகு கேட்டு போட்டு அந்த கட்டத்தில் அப்படியே சின்ன ஒரு நட நடந்தோடனே உங்களுக்கு எல்லாம் மறந்து போயிடும். நான் சொன்னேன், நான் ஒன்றுட்டேன், இந்த கிறிஸ்மஸுக்கு முதல் நாள் நான் போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த கடையில என்னென்ன விலை போட்டுட்டாங்க என்று பார்த்துட்டு சும்மா சில சாமானெல்லாம் வாங்கலாம்னு சொல்லித்தான் நான் போனேன். அப்ப பார்த்து வச்சுட்டு வந்தனான் விலையே எல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தால ஒரு என்ன ஒரு நமக்கு ஒரு 50-60% விலக்கழிவு இருந்தாலும் நல்லது தானே. போய் பார்த்துட்டு வந்தேன். இப்ப எனக்கு விருப்பம் இல்லாப்பா இந்த எக்ஸசைஸ் எல்லாம் செய்வாங்களே இந்த ட்ரேட் மில்லண்டு ஏறி நின்று ஓடுறது சும்மா வெளியில குளிரில் அதுகளெல்லாம் நடக்கிறத விட அதை உண்ட வீட்டில் வாங்கி போட்டுட்டால் நாங்கள் செய்து கொள்ளலாம்னு சொல்லி நான் போய் விலையை பார்த்துட்டு வந்தேன். என்ன விலைன்னு தெரியுமே இப்போ கிறிஸ்மஸுக்கு முதல் என்ன விலை போட்டிருந்தவங்களுக்கு தெரியுமே அதை போட்டிருந்தாங்க $970 அரௌண்ட் அந்த வட்டமாக பார்த்தால் ஒரு $970 போட்டிருந்தவங்க. சரி இதுக்கு என்ன விலை கழிவு போட்டாலும் ஒரு 200-300 குறைச்சால் நமக்கு நல்லது தானே என்று போய் பார்த்தேன். அடுத்த நாள் கிறிஸ்மஸுக்கு அடுத்த நாள் பாக்ஸிங் டேக்கு போனான் கடைக்கு. அங்கே போனால் அந்த ட்ரேட் மில்ல என்ன போட்டிருக்கிறான்டா ஒரு துண்டு எழுதி ஒட்டியிருக்கான். என்ன ஓஸ் $1,600 நவ் எயிட் நவ் என்ன விலை ஏழாப்பா அது அது அதான் அந்த வாங்க அங்கே ஏற்கனவே ஒட்டியிருந்த அந்த விலை 970 970 விட ஒரு 1,000 இவ்வளவோ போட்டுருக்கானாப்பா எப்படி போகிறது? இது கடைக்காரனே மாத்திரானா இல்லை நாங்கள் ஏமாறுறோமா? ஆனால் ஒன்று சும்மா சொல்லக்கூடாது. எங்கட சனங்கள் நிறைய இந்த எலக்ட்ரானிக் சாமான்களை வாங்குதுகள். பிள்ளையும் குட்டியும் கையுமா ஏதோ கடையில் சாமானை வாங்கி கொண்டு திரியுதுகள். அது தேவையா தேவையில்லையா அல்லது அது விலை குறைஞ்சதா எங்களுக்கு நயமாத்தான் கிடைக்குதான்ற எந்த பார்வையும் இருக்குதோ இன்னவோ தெரியாது. சனங்கள் வாங்குதுகள். ஆனாலும் சில சாமான்கள் போட்டிருக்கிற விலையை விட கொஞ்சம் குறைவு தான் என்று தான் சொல்லணும். இப்போ அந்த பெரிய பெரிய விலையை போட்டிருக்கு இல்லை சாமான்கள் அந்த சாமான்கள் ஒன்றுக்கும் விலையை குறைக்கிறாங்களே இல்லையாப்பா. அதுகள்லாம் போசும் நவும் என்று சொல்லி ஏதோ எல்லாம் போட்டுட்டு அவங்கள அவங்களோட இந்த உடுப்புகள் கொஞ்சம் குறைவுகளாம் கிடைக்குது. மற்றது இந்த கம்ப்யூட்டர் சாமான்கள் கொஞ்சம் குறைவு தான். அதுகள் பிறகுதான் நான் அந்த கடைக்காரன்ட்ட கேட்டேன். தம்பி எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் விட்டேன். உது போன கிழமை கிறிஸ்மஸுக்கு முதல் வந்து பார்த்தனா $970 இருந்தது. இப்போ என்ன இப்படி இந்த விலை போட்டுருக்கேன்? அவன் சிரிக்கிறான். அவனுக்கு இட்ன்னு கேட்குறான் என்னட்ட. அப்போ நான் என்னத்து சொல்கிறது? ஒன்றும் விளங்காதவன் மாதிரி கேட்குறான், சிரிச்சு கொண்டு கேட்குறான். நாங்கள் என்ன செய்யறது? பிடிச்சால் பொலிச்சுட்டு போய் சொல்றதே இப்படி போட்டு அப்படி செய்யறான்டி இப்படி உங்களை போல ரெண்டு ஒரு பேர்கிட்ட நான் சொல்லி வச்சிருந்தால் நீங்களும் கவனமா இருப்பீங்கள் தானேடாப்பா. சரி இனிமேல் இந்த பாக்ஸிங் டே எல்லாம் சொல்லி போடுறதுகளை கொஞ்சம் கவனமா பார்த்து வாங்கும். நல்ல சாமான்கள் இருந்தால் வாங்கலாம் அல்லது கொஞ்சம் பார்த்து வாங்குங்க என்ன. சரிடா இதைத்தான் நான் சொல்றதுக்கும் நெழுத்து பிடிச்சு வச்சு கழிச்சிடான். போயிட்டு வரணும்.
பொங்கல் திருநாள் 2018 தை மாதம் 21ஆம் தேதி நியூசிலாந்து தமிழ்ச் சங்கத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மவுண்ட் ஏடன் வார் மெமோரியல் ஹாலில் 2018 தை மாதம் 21ஆம் தேதி காலை பொங்கல் திருநாள் கொண்டாட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. அன்றைய தினம் அனைத்து தமிழர்களும் அந்த நிகழ்வில் பங்கு கொண்டு பொங்கல் திருநாள் கொண்டாட்டத்தில் கலந்து யாவரும் மகிழும்படி கேட்டுக்கொள்கின்றார்கள் நியூசிலாந்து தமிழ்ச் சங்கத்தினர். அன்றைய தினம் பொங்கல், மேலதிகமான சிற்றுண்டி வகைகள் அனைத்தும் உங்களுக்கு வழங்கப்பட இருக்கின்றது என்பதையும் நியூசிலாந்து தமிழ்ச் சங்கம் தெரிவித்து.
வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இத்துடன் முடிவடைகின்றது. எனக்கு நிகழ்ச்சி தொகுப்பில் உதவிய அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு இன்று உங்களிடம் இருந்து விடைபெறுவது ருத்ரா. மீண்டும் அடுத்த வாரம் வந்து